முகமுகமாய் மோசையிடம் பேசுவார். விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 33, இறை வார்த்தைகள் 7-11 மற்றும் அதிகாரம் 34, இறை வார்த்தைகள் 5-9 மற்றும் 28. அந்நாட்களில் மோசே பாளையத்துக்கு வெளியே கூடாரத்தை தூக்கி செல்வதும் பாளையத்திற்கு வெகு தூரத்தில் கூடாரம் அடிப்பதும் வழக்கம். அதற்கு அவர் சந்திப்பு கூடாரம் என்று பெயரிட்டார். ஆண்டவரை தேடும் யாவரும் பாளையத்துக்கு வெளியே உள்ள சந்திப்பு கூடாரத்திற்கு செல்வர். மோசே கூடாரத்துக்கு செல்லும் போதெல்லாம் மக்கள் அனைவரும் அவரவர் கூடார நுழைவாயில் எழுந்து நின்று கொண்டு அவர் கூடாரத்தில் நுழையும் வரை அவரை பார்த்து கொண்டிருப்பர். மோசே கூடாரத்தில் நுழைந்ததும் மேகத்தூண் இறங்கி வந்து கூடார நிலைவாயிலில் நின்று கொள்ளும். அப்போது கடவுள் மோசையிடம் பேசுவார். கூடார நுழைவாயிலில் மேகத்தூண் நின்று கொண்டிருப்பதை மக்கள் அனைவரும் காண்பர். அப்போது அவரவர் கூடார நுழைவாயிலில் நின்று கொண்டு மக்கள் அனைவரும் வணங்கி தொழுவர். ஒருவன் தன் நண்பனிடம் பேசுவது போலவே ஆண்டவரும் முகமுகமாய் மோசையிடம் பேசுவார். பின்னர் மோசே பாளையத்துக்கு திரும்புவார். இளைஞனும் நூனின் மகனுமான யோசுவா என்ற அவருடைய உதவியாளர் கூடாரத்தை விட்டு அகலாமல் இருப்பார். ஆண்டவர் மேகத்தில் இறங்கி வந்து அங்கே அவர் பக்கமாய் நின்று கொண்டு ஆண்டவர் என்ற பெயரை அறிவித்தார். அப்போது ஆண்டவர் அவர் முன்னிலையில் கடந்து செல்லுகையில் ஆண்டவர் இரக்கமும் பரிவும் உள்ள இறைவன், சினம் கொள்ள தயங்குபவர், பேரன்பு மிக்கவர், நம்பிக்கைக்குரியவர், 1000 தலைமுறைக்கும் பேரன்பு செய்பவர், கொடுமையையும் குற்றத்தையும் பாவத்தையும் மன்னிப்பவர், ஆயினும் தண்டனைக்கு தப்பிவிடாமல் தந்தையரின் கொடுமையை பிள்ளைகள் மேலும் பிள்ளைகளின் பிள்ளைகள் மேலும் 3-4 தலைமுறை வரை தண்டித்து தீர்ப்பவர் என அறிவித்தார். உடனே மோசே விரைந்து தரை மட்டும் தாழ்ந்து வணங்கி, என் தலைவரே, நான் உண்மையிலேயே உம் பார்வையில் தயவு பெற்றவன் என்றால், இவர்கள் வணங்கா கழுத்து மக்கள் எனினும் என் தலைவரே, நீர் எங்களோடு வந்தருளும், எங்கள் கொடுமையையும் எங்கள் பாவத்தையும் மன்னித்து எங்களை உம் உரிமை சொத்தாக்கி கொள்ளும் என்றார். அவர் அங்கே 40 பகலும் 40 இரவும் ஆண்டவருடன் இருந்தார். அப்போது அவர் அப்பம் உண்ணவில்லை, தண்ணீர் பருகவும் இல்லை. உடன்படிக்கையின் வார்த்தைகளை 10 கட்டளைகளை அவர் பலகையின் மேல் எழுதினார். ஆண்டவரின் அருள்வாக்கு.
இறைவனுக்கு நன்றி.
ஒடுக்கப்பட்டோர் அனைவருக்கும் அவர் உரிமைகளை வழங்குகின்றார். அவர் தம் வழிகளை மோசைக்கு வெளிப்படுத்தினார். அவர் தம் செயல்களை இஸ்ரேல் மக்கள் காணும்படி செய்தார். அவர் தம் செயல்களை இஸ்ரேல் மக்கள் காணும்படி செய்தார். ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர், பொறுமையும் பேரன்பும் உள்ளவர். அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்பவர் அல்ல, என்றென்றும் சீனம் கொள்பவரும் அல்ல. அவர் எப்பொழுதும் பாவங்களுக்கு ஏற்ப நம்மை நடத்துவதில்லை, நம் குற்றங்களுக்கு ஏற்ப நம்மை தண்டிப்பதும் இல்லை. அவர் தமக்கு அஞ்சுவோருக்கு காட்டும் பேரன்பு மண்ணினின்றும் மின்னலவும் போன்று உயர்ந்தது. அவர் தமக்கு அஞ்சுவோருக்கு காட்டும் பேரன்பு மண்ணினின்றும் மின்னலவும் போன்று உயர்ந்தது. ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர், ஆண்டவர் இரக்கமும் அருளும் எல்லாம் என்றென்றும் நிலைத்திருப்ப அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக,
உம்மான்மாவோடும் இருப்பாராக.
மத்தே எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாட்சி உமக்கே.
பிரிவு 13 இறை வார்த்தைகள் 36 தொடங்கி 43 முடிய. அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தினரை அனுப்பிவிட்டு வீட்டுக்குள் வந்தாள். அப்போது அவருடைய சீடர்கள் அவர் அருகே வந்து, வயலில் தோன்றிய களைகள் பற்றிய உவமையை எங்களுக்கு விளக்கி கூறும் என்றனர். அதற்கு அவர் பின்வருமாறு கூறினார். நல்ல விதைகளை விதைப்பவர் மானிட மகன். வயல் இவ்வுலகம். நல்ல விதைகள் கடவுளின் ஆட்சிக்கு உட்பட்ட மக்கள். களைகள் தீயோனை சேர்ந்தவர்கள். அவற்றை விதைக்கும் பகைவன் அழகை. அறுவடை உலகின் முடிவு. அறுவடை செய்வோர் வானத்தூதர். எவ்வாறு களைகளை பறித்து தீக்கு இரையாக்குவார்களோ அவ்வாறே உலகின் முடிவிலும் நடக்கும். மானிட மகன் தம் வானத்தூதரை அனுப்புவார். அவர்கள் அவருடைய ஆட்சிக்கு தடையாக உள்ள அனைவரையும் நெறி கெட்டோரையும் ஒன்று சேர்ப்பார்கள். பின் அவர்களை தீச்சூளையில் தள்ளுவார்கள். அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும். அப்போது நேர்மையாளர் தம் தந்தையின் ஆட்சியில் கதிரவனைப் போல் ஒளி வீசுவார். கேட்கச் செவியுள்ளோர் கேட்கட்டும். ஆண்டவரின் அருள் வாக்கு.
கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
ஒளியின் மக்களாக வாழ்ந்து இயேசுவின் ஒளியிலே என்றென்றும் வாழ்வோம்.
இருளில் இருக்கும் மாணவர்கள் ஒளி பெற்றார்கள். இருளாயிருந்த கிராமத்துக்குள் கல்வி ஒளியை ஏற்றினார் என்று 2 ஆண்டுகளுக்கு முன்பாக ஆசிரியர் ஒருவருடைய வாழ்க்கையை பற்றி வாசித்தேன். ஆந்திர மாநிலத்துக்கு அருகில் இருக்கிற ஒரு சிறிய கிராமத்தில் ஏறக்குறைய 60-70 குடும்பங்களை உள்ளடக்கிய அந்த சிற்றூராக இருக்கின்ற அந்த பகுதியிலே சரியான விளக்கு வசதி கிடையாது. 6 மணிக்கு மேலே அங்கே இருக்கின்றவர்கள் யார் அருகில் நிற்பார்கள் என்பது கூட அங்கே இருப்பவர்களுக்கு தெரியாது. அந்த அளவுக்கு கும்மிருட்டு அங்கே அதிகமாக இருக்கும். சாதாரண எளிய அந்த சின்ன விளக்கை ஏற்றிக்கொண்டு தான் தங்களுடைய வீட்டில் இருக்கின்ற எல்லா பணிகளையும் அங்கே அவர்கள் நிறைவேற்றுவார்கள். அப்படிப்பட்ட பகுதியிலிருந்து மக்கள் எதையும் வாங்குவதற்கு 4 மணிக்கு முன்னதாகவே எல்லாவற்றையும் வாங்கிவிட்டு மீண்டுமாக தங்களுடைய கிராமத்துக்கு வருகிற சூழல். எனவே அங்கிருக்கின்ற படிக்கின்ற மாணவ மாணவியர் எல்லாம் அங்கிருக்கின்ற 5ஆம் வகுப்பு வரை உள்ள பள்ளிகளில் மட்டுமே படித்து விடுவார்கள். அதற்கு மேலே அந்த கிராமத்திலே அவர்கள் படிப்பதற்கான சூழலே இல்லாமல் போகிறது. ஏனென்றால் அந்த கிராமத்திலிருந்து அவர்கள் வெளியே வர வேண்டும் என்று சொன்னால் ஏறக்குறைய 12 கிலோமீட்டர் தள்ளிதான் அவர்கள் பள்ளிக்கூடத்திற்கு வர வேண்டும். மாலை நேரத்திலே 4 மணிக்கு பள்ளிக்கூடம் முடிந்தது என்று சொன்னால் மீண்டுமாக அவர்களால் 6 மணிக்குள்ளாக அங்கே வர முடியாது. ஏனென்றால் பஸ் வசதியோ வாகன போக்குவரத்து வசதியோ என்று எதுவுமே அந்த கிராமத்துக்கு கிடையாது. பின்தங்கிய நிலையில் இருக்கிற ஒரு மலைப்பாங்கான கிராமமாக இருந்தது. எனவே அந்த கிராமத்திற்கு இருக்கின்ற குழந்தைகளுக்கு எப்படியாவது கல்வி கொடுக்க வேண்டும் என்கிற நோக்கத்திலே அருகில் இருந்த அரசு பள்ளியிலே பணியாற்றி கொண்டிருந்த ஒரு ஆசிரியர் என்ன செய்கிறார் என்றால், இந்த குழந்தைகளுடைய வாழ்க்கையிலே கல்வி புகட்ட வேண்டும், இவர்களுடைய வாழ்க்கை தான் இருளாக இருக்கிறது, ஆனால் இவர்களுடைய வாழ்வு பிற்காலத்தில் ஒளிமிக்கதாக மாற்றப்பட வேண்டும் என்று சொல்லி அவர் என்ன செய்கிறார், தன்னுடைய பள்ளிக்கு இந்த சிறுவர் சிறுமியரை தினந்தோறும் அழைத்து செல்ல விரும்புகிறார். எனவே அதற்கேற்ப அவர் ஒரு பஸ்ஸை வாடகைக்கு எடுத்து இவராகவே அதை ஓட்டி சென்று அந்த கிராமத்து பிள்ளைகளை ஒவ்வொரு நாளும் கூட்டி வந்து மீண்டுமாக அந்த கிராமத்திற்கு கொண்டு போய் சேர்க்கிறார். இவ்வாறாக தன்னுடைய வாழ்க்கையிலே இந்த ஆதரவற்ற விளக்கு ஒளி கூட இல்லாத கிராமத்தில் இருக்கிற குழந்தைகளுடைய வாழ்க்கையில் கல்வி என்ற ஒளியை அந்த ஆசிரியர் ஏற்றுகிறார். அதன் விளைவாக அந்த கிராமத்தில் உள்ள மக்கள் இவரை ஒளியின் கடவுளாக, ஒளியை கொண்டு வந்த தெய்வமாக பார்க்கும் வண்ணமாக அவர்கள் அங்கே மாற்றப்படுகிறார்கள். காரணம், தங்களுடைய குழந்தைகள் எங்களை போன்று இருளிலே வாழாமல் அவர்களாவது ஒளியை நோக்கி செல்லட்டுமே என்ற மனநிறைவு அவர்களுக்கு ஏற்பட இந்த ஆசிரியரே காரணமாக இருந்தார். அவருடைய பெயர்தான் ராம்தேவ் என்கிற ஆசிரியர். இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, நம்முடைய வாழ்க்கையிலே இருள் இல்லாமல் நாம் ஒளியிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாம் இருளிலே வாழக்கூடிய வாய்ப்பு இருந்தது என்று சொன்னால் அதை எப்படி புரிந்து கொள்கிறோம்? அல்லது எங்கும் ஒளி இருக்கிறது, ஆனால் திடீரென்று ஒளி இல்லாத இருளான சூழல் நம் வாழ்க்கையிலே ஏற்படுகின்ற பொழுது அதை நாம் எப்படி ஏற்றுக்கொள்ளுகிறோம்? அல்லது எங்கு பார்த்தாலும் ஒளிமயமான காட்சிகள் இருக்கின்றன, ஆனால் நம்முடைய வாழ்க்கை மட்டும் இருட்டாக இருளாக இருக்கிறது என்று சொன்னால் அதை நாம் எப்படி ஏற்றுக்கொள்வோம்? ஒளிக்கும் இருளுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. ஒளி மகிழ்ச்சியை கொடுக்கிறது, இருள் மனக்கசப்பை கொடுக்கிறது. ஒளி ஆனந்தத்தை கொடுக்கிறது, இருளானது அவஸ்தையை கொடுக்கிறது. இதுதான் வாழ்க்கையின் யதார்த்தம். ஆனால் இன்றைய நாளிலே இயேசு கிறிஸ்து தன்னுடைய வார்த்தையின் வழியாக நாம் ஒளியின் மக்களாக திகழ வேண்டும், அப்படி ஒளியின் மக்களாக திகழ்கிற பொழுதுதான் கதிரவனாக ஒளி வீசுகிற இயேசுவை இறுதி நாளிலே கண்டு மகிழக்கூடிய பாக்கியத்தை பெறுவோம் என்ற உன்னதமான கருத்தை தான் இன்றைய நாளிலே இறைமகன் இயேசு கிறிஸ்து இந்த கலைகள் நல்ல விதைகள் ஓமை வழியாக நமக்கு எடுத்துரைக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எந்த அளவு ஆண்டவரை தேடி சென்று ஒளியின் மக்களாக வாழ ஆசைப்படுகிறோம் என்பதை இன்றைய நாளில் உள்ள முதல் வாசகமும் பதிலுரை பாடலும் மிக தெளிவாக நமக்கு சொல்லி காட்டுகின்றன. பிரியமானவர்களே, சிற்றாழமாக நம்முடைய வாழ்க்கையை யோசித்து பார்த்தோம் என்று சொன்னால் நாம் ஒளியிலே வாழ்வதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். திருமுழுக்கு பெற்ற நாம் ஒவ்வொருவருமே நம்முடைய திருமுழுக்கின் போது பங்கு தந்தையாக இருக்கிற குருவானவர் என்ன செய்கிறார், கைகளிலே மெழுகுதிரியை கொடுக்கிறார். அதை வெறும் மெழுகுதிரியாக, சாதாரண மெழுகுதிரியாக கொடுக்கவில்லை, மாறாக அதில் ஒளியேற்றி நம் கரங்களிலே ஞான பெற்றோர் பெற்றோருடைய கரங்களில் இருக்கிற குழந்தைகள் சார்பாக கையில் கொடுத்து விட்டு என்ன சொல்லுகிறார், ஒளியின் மக்களாக வாழுங்கள் என்று. எப்பொழுது ஒரு குழந்தை திருமுழுக்கின் வழியாக திருச்சபைக்குள்ளே பிள்ளையாகவும் ஆண்டவருடைய பிள்ளையாகவும் மாறுகிறதோ அப்பொழுது கையிலே மெழுகுதிரியை ஒளியின் அடையாளமாக கொடுக்கிறார்கள் என்றால், நம்முடைய வாழ்வும் கிறிஸ்தவர்களாக தொடங்குகிற நாள் தொடங்கி நம்முடைய வாழ்க்கை உயிர்ப்பினுடைய மகத்துவத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவால் தன் பார் ஈர்த்து கொள்ளும் அளவிற்கு அந்த உலகின் முடிவு வரை நாம் ஒளிவெற்ற மக்களாக வாழ வேண்டும் என்பதுதான் இயேசுவினுடைய ஆசையாக அவளாக இருக்கிறது அன்புக்குரியவர். அதற்காக தான் அவர் ஒளியாக விண்ணிலிருந்து விடியலாக மண்ணகம் நோக்கி வந்தார். இருளான அந்த இருட்டு நேரத்திலே, இரவு நேரத்திலே இயேசு ஒளிமயமான பிறப்பாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார் என்று சொன்னால், நீங்களும் நானும் ஒளியின் மக்களாக வாழ வேண்டும் என்பதுதான் இறைவனுடைய திட்டம், அதுதான் திருவுள்ளம். இன்றைய நாளிலே நாம் விவிலியத்தின் பல பக்கங்களை பார்க்கின்ற பொழுது இயேசுவால் அழைக்கப்பட்ட திருத்தூதர்களாக இருக்கட்டும் அல்லது ஆண்டவரால் அழைக்கப்பட்ட எல்லா இறைவாக்கினர்களாக இருக்கட்டும், எல்லோருமே எங்கு அனுப்பப்பட்டார்கள் என்று சொன்னால், ஒளியின் பிறப்பிடமான இறைவனிடமிருந்து வல்லமையை பெற்று, ஒளியின் பிறப்பிடமாக இருக்கிற ஆண்டவரிடமிருந்து எல்லா விதமான ஆற்றலையும் பெற்றுக்கொண்டு இருளில் வாழ்ந்த மக்களிடத்திலே அனுப்பப்பட்டார்கள். எனவேதான் அங்கு விடுதலை வாழ்வு உதிக்கிறது, அந்த மக்களுக்கு மகிழ்ச்சியான வாழ்வு உதிக்கிறது, மன நிறைவை கொடுக்கிறார், மன நிம்மதியை கொடுக்கிறார். இப்படியாகத்தான் எல்லா மனிதர்களுக்கும் ஆண்டவர் தன் இறைவாக்கினர் வழியாக, இறுதியாக தன் ஒரே வேறான மகனாகி இயேசு கிறிஸ்து வழியாக ஒளி பொருந்திய வாழ்வினை கொடுக்க அவர்கள் அனைவரையும் அனுப்பி வைத்தார் என்று பார்க்கிறோம். குறிப்பாக ஆபிரகாமினுடைய வாழ்க்கையிலே தொடக்க நூல் 12:1-11 வரை உள்ள இறை வார்த்தைகளிலே அவருடைய அழைப்பு என்பது நம்பிக்கை ஒளியை நமக்கு கொடுப்பதாகவும், தொடக்க நூல் 37:1-11 வரை உள்ள இறை வார்த்தைகளிலே யோசேப்பின் அழைப்பு பராமரிப்பு ஒளியை நமக்கு கொடுப்பதாகவும், விடுதலை பயண புத்தகத்திலே 3:1-22 வரை உள்ள இறை வார்த்தைகளிலே மோசேயின் வழியாக விடுதலை ஒளியை ஆண்டவர் கொடுக்க விரும்புவதாகவும், யோசுவா புத்தகம் 1:1-8 வரை உள்ள இறை வார்த்தைகளிலே தொடர் பாதுகாப்பு ஒளியை நமக்கு கொடுப்பதாகவும் இறை வார்த்தைகள் நமக்கு கொடுக்கிறது என்றால், நீங்களும் நானும் ஆண்டவருடைய ஒளியிலே பிரகாசிக்க மிக்க மனிதர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் இறைவன் விரும்புகிறார். ஆனால் இந்த எதிர்பார்ப்பு, இந்த விருப்பம், இந்த திருவுளம், இந்த திட்டம் நம்மிலே நிறைவேறியதா இல்லையா என்பதுதான் இன்று நாம் கேட்கப்பட வேண்டிய கேள்வியாக இருக்கிறது அன்புக்குரியவர்களை. ஏனென்றால் இன்றைய முதல் வாசகத்திலே என்ன நடக்கிறது, கூடார நுழைவாயிலின் வழியாக அங்கே மோசே செல்கிறார். ஆண்டவரோடு அவர் எப்படி பேசுகிறார், ஒரு நண்பரோடு பேசுவது போல அவர் அங்கே பேசுகிறார். அப்பொழுது என்ன நடக்கிறது, ஒளிமயமான பிரகாசம் உள்ள தன்மை அங்கே அவர்களை மேகத்தின் வழியாக மூடுகிறது. அப்படி மூடுகின்ற பொழுது அங்கே என்ன நடக்கிறது என்று சொன்னால், ஆண்டவரை ஒளி நிறைந்த ஒளி மகிமை மிக்கவராக அங்கே மோசே தெரிந்து கொள்கிறார். அதை பார்த்து மக்கள் என்ன செய்கிறார்கள், வாயார புகழ்ந்து பாடி ஜெபித்து அங்கே ஆண்டவரிடத்திலே தங்களை முழுவதுமாக ஒப்படைக்கிறார்கள். தொடர்ச்சியாக தான் அங்கே யோசுவா அந்த கூடாரத்திலே தொடர்ந்து தங்குகிறார். அப்பொழுதும் ஆண்டவருடைய பிரசன்னம் ஒளிமயமாக அவர்களிடத்திலே கொடுக்கப்படுகிறது. அதை ஒரு உடன்படிக்கையினுடைய அடையாளமாகவும் அங்கே கொடுக்கிறார் இறைவன். இதனுடைய தொடர்ச்சியாக தான் இன்றைய நற்செய்தி பகுதியிலே களைகள் கோதுமை மணிகளுக்கிடையிலே நடப்பட்டிருக்கிறது. நீங்கள் உறங்கிய நேரத்தில், நீங்கள் தூங்கிய நேரத்தில் உங்களுடைய பகைவன் வந்து அதை விதைத்து விட்டு சொல்லிருக்கிறான் என்று 2-3 நாட்களுக்கு முன்பாக நாம் வாசித்த நற்செய்தி பகுதியினுடைய தொடர்ச்சியாக தான் இன்றைய நற்செய்தி பகுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆக திருத்தூதர்கள் வந்து என்ன கேட்கிறார்கள் இயேசுவிடத்திலே, இயேசு நீங்க சொன்ன ஓமை எங்களுக்கு சரியா புரியலை, அது எப்படி கோதுமை மணி இருக்கிற இடத்துல களைகளும் வளர்ந்துருக்கும், கோதுமை மணி நல்ல விதை களை என்பது தீய விதை. இந்த நன்மையும் தீமையும் ஒரு சேர வளர்ந்திருக்கிறது. அதை நாங்கள் களைகளை பிடுங்க வேண்டும் என்று கேட்ட பொழுது, அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க, கடைசி அறுவடை நாளில் வந்து அதை நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறீங்க, எங்களுக்கு புரியலை, தயவு செய்து விளக்குங்கள் என்று துருத்தூதர்கள் கேட்டதனுடைய அடிப்படையிலே இன்றைய நாளிலே இயேசு இந்த நற்செய்தியின் வழியாக அவர்களுக்கு விளக்கம் கொடுக்கிறார். இந்த விளக்கத்தை சரியாக இயேசு அங்கே கொடுத்திருக்கிறார். எனவே நாம் படித்து பார்க்கின்ற பொழுதே அதில் தெளிவாக புரிகிறது, அழகை இந்த உலகம், இந்த சாத்தானுடைய செயல்கள், இந்த உலக காரியங்கள், இவற்றின் வழியாக நாம் களைகளாக மாற்றப்பட்டிருக்கிறோம். ஒளியாக படைக்கப்பட்ட மனிதன், ஒளியின் மக்களாக வாழ அழைக்கப்பட்ட மனிதன் இருளாக மாறியிருக்கிறான். இருளுக்குள்ளே தன் வாழ்வை முழுவதுமாக விதைத்திருக்கிறான் என்பதனுடைய அடையாளம்தான் அங்கே சுட்டி காட்டப்படுகிற களைகள். நீங்களும் நானும் பல நேரங்களிலே களைகளாக இருப்பதால் தான் ஆண்டவருடைய ஒளிமயமான மாட்சிக்குரிய பிரவேசத்துக்குள்ளே நுழைய முடியாதவர்களாக இருக்கிறோம். ஆனால் அன்புக்குரியவர்களை, ஒன்றை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும், ஆண்டவர் எப்பொழுதுமே அவரை நம்புகிற பிள்ளைகளை கைவிடுவதில்லை. அவரை நம்பிக்கையோடு தேடுகிற மகனையும் மகளையும் ஆண்டவர் ஒருபோதும் கைவிடுவதில்லை. இதைத்தான் சாமுவேல் முதல் நூலிலே 2:9 இறைவார்த்தையிலே பார்க்கிறோம், தம்மில் பற்று கொண்டோர் காலடிகளை அவர் காப்பார். இன்றைய நாளிலே நானும் நீங்களும் என்ன செய்ய வேண்டும் என்றால், ஆண்டவரை நோக்கி நம்முடைய காலடிகளை எடுத்து வைக்க வேண்டும். களைகளாக, தீய விதையாக, தீய நாட்டம் உள்ள, தீய எண்ணங்களோடு வாழ்கிற, இருளின் பிறப்பிடமாக இருக்கிற நாம் ஒளியின் மக்களாக வாழ வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய காலடிகளை இருளிலிருந்து எடுத்து ஒளியான இறைவனை நோக்கி எடுத்து வைக்க வேண்டும். அப்படி எடுத்து வைக்கின்ற பொழுதுதான் இன்று நாம் இப்பொழுது சொன்ன இந்த இறை வார்த்தையின் அடிப்படையிலே ஆண்டவர் அவர் மீது பற்று கொண்டிருப்பவருடைய காலடிகளை காப்பார் என்று பார்க்கிறோம். தொடர்ந்து நாம் ஜெபிக்கிற பொழுது அல்லது ஆண்டவரிடத்தில் கேட்கின்ற பொழுது அவர் நிறைவான ஆசீர்வாதத்தையும் கொடுக்கிறார். எப்படி என்றால், யோவானர் செய்தி 8:12 இறைவார்த்தையிலே, உலகின் ஒளி நானே, என்னை பின்தொடர்பவர் இருளில் நடக்க மாட்டார், வாழ்வுக்கு வழிகாட்டும் ஒளியை கொண்டிருப்பார் என்று ஒளிக்கான ஆசீர்வாதத்தையும், அதே போன்று பேதுரு தன்னுடைய முதல் திருமுகத்திலே 2:9 இறைவார்த்தையிலே, நீங்கள் தேர்ந்து கொண்ட வழிமரபினர், அரச குருக்களின் கூட்டத்தினர், தூய மக்களினத்தினர், அவரது உரிமை சொத்தான மக்கள், எனவே உங்களை இருளினின்று தமது வியத்தகு ஒளிக்கு அழைத்துள்ளவரின் மேன்மையான செயல்களை அறிவிப்பது உங்கள் பணி என்று நற்செய்தி அறிவிப்பதை ஒளியின் பணியாக ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். அதே போன்று யோவான் தன்னுடைய முதல் துறுமுகத்திலே 1:5 இறைவார்த்தையிலே, கடவுள் ஒளியாய் இருக்கிறார், அவரிடம் இருள் என்பதே இல்லை. அன்புக்குரியவர்களே, கடவுள் ஒளியாக இருக்கிறார் என்றால், அவரிடம் இருள் என்பதே இல்லை என்று சொன்னால், அவரிடத்தில் வருகின்ற நமக்கு எப்படி இருள் இருக்கும்? ஆனால் நாம் வருவதில்லை, நாம் ஆண்டவரை தேடுவதில்லை, ஆண்டவருக்கு நேரம் ஒதுக்குவதில்லை, ஆண்டவருக்கு நம்மை ஒப்பு கொடுப்பதில்லை, ஆண்டவருக்கு நம் குடும்பத்தினுடைய எல்லா விதமான விண்ணப்பங்களையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற குடும்ப ஜெபத்தை கூட சொல்ல முடியாத மனிதர்களாகும், விவிலியத்தை கையில் எடுத்து வாசிக்க முடியாதவர்களாகும், விவிலிய வார்த்தைகளின்படி தன் வாழ்வை அமைத்து கொள்ள முடியாத மனிதர்களாக இந்த உலகின் சாத்தானுடைய சூழ்ச்சிக்குள்ளே நம் ஒவ்வொருவரையும் உட்படுத்தி கொள்ளுகிற மக்களாக வாழ்வதால் தான் பேதுரு தன்னுடைய முதல் திருமுகத்திலே 5:8 இறைவார்த்தையிலே சொல்வது போன்று, அழகை யாரை விழுங்கலாம் என்று கர்ஜிக்கும் சிங்கம் போல காத்து கொண்டிருக்கிறது, நீங்களோ விழிப்பாயிருங்கள் என்று அங்கே பேதுரு நமக்கு எச்சரிக்கை கொடுக்கிறார் அல்லவா. இது ஏன் என்றால், ஒளியின் உருவாக, ஒளியின் மக்களாக இருக்க வேண்டிய நாம் இருளை அணிந்து கொண்டதால் தான். இதைத்தான் கலாத்தியர்களுடைய திருமுகத்திலே 2:19-21 உள்ள இறை வார்த்தைகளிலே புனித பவுல் ஊனியல்பினுடைய இயல்புகளாக பல்வேறு கருத்துக்களை சொல்லியிருக்கிறார். யார் ஒருவர் ஊனியல்பினுடைய இச்சைக்கு தன்னை உட்படுத்திக் கொள்கிறாரோ, அல்லது இந்த உடல், இந்த உலக காரியம், சாத்தானுடைய செயல்பாடு இவர்களுக்கெல்லாம் தன்னை கையளிக்கிறார்களோ, அவர்கள் நிச்சயமாக வெளிச்சத்தில் நின்று கொண்டிருந்தாலும் அவர்களுடைய ஆன்மா இருளில் இருக்கிறது என்பதை நாம் இன்றைய நாளிலே உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இயேசுவினுடைய உண்மையான போதனையாக இருக்கிறது. அதன் அடிப்படையில் சிந்திக்கிற பொழுது நாம் அங்கே கோதுமை மணியோடு விதைக்கப்பட்டிருக்கிற களைகளாக இருக்கிறோம் என்பதையும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அன்புக்குரியவர்களே. ஆனாலும் இயேசு ஒருபோதும் நம்மை கைவிட்டு விடுவது கிடையாது. இன்றைய திருப்பாடலிலே நாம் வாசிப்பது போல, தியானிப்பது போல, பாடல் பாடி துதிப்பது போல, ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர், ஆண்டவர் நீடிய பொறுமை கொண்டவர், பேரிரக்கம் கொண்டவர் என்று வாசிக்கிறோம் அல்லவா, திருப்பாடல் வழியாக ஜெபிக்கிறோம் அல்லவா. அத்தகைய ஆண்டவர் நம்மை மீண்டுமாக இருளிலிருந்து வியத்தகு ஒளிக்கு இன்றைய நாளிலே அழைத்து வருகிறார். அதற்கு நாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான், ஆண்டவரிடத்தில் நம்மை முழுமையாக ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே நான் இருளில் இருக்கிறேன், இருளான காரியங்களில் வாழ்கிறேன், இருளான மனிதர்கள் மத்தியிலே சுற்றித் திரிகிறேன், இருளினுடைய தன்மைகளை அணிந்து கொண்டிருக்கிறேன், இவற்றையெல்லாம் என்னிடம் அகற்றும்படியாக இந்த நேரத்திலே இன்றைய நாளிலே நாம் ஜெபித்தாலே போதும், ஆண்டவர் நம்மை நிறைவாக ஆசீர்வதித்து மீண்டும் ஒளியின் பிறப்பிடமாக நம்மை உருவாக்குவார். இதைத்தான் அகஸ்தினார் தன் வாழ்விலே செய்தார். ரோமையர் எழுதிய திருமுகம் 13:14 இறை வார்த்தையிலே, இருள் முடிய போகிறது, ஒளி வரப்போகிறது, இருளின் ஆட்சிக்குரிய படைகலன்களை அணிந்து கொள்ளாமல் பகலின் உரிய மாட்சிக்குரிய அணிகலன்களை அணிந்து கொள்வாயாக என்று சொன்ன அந்த வார்த்தை தான் அகஸ்தினாரை இருளிலிருந்து ஒளிக்கு அழைத்து வந்ததென்றால், நாமும் அவரை போன்று பாவ வாழ்க்கையில் இருக்கிறோம், பாவ சேற்றிலே உழன்று கொண்டிருக்கிறோம். அத்தகைய நிலையிலிருந்து ஆண்டவர் நம்மையும் அழைத்து வர இன்றைய நாளிலே நமக்கு வாக்களிக்கிறார். அன்று இஸ்ரேல் மக்களுக்கு தன் ஆசீர்வாதத்தை கொடுத்ததே ஆண்டவர் நமக்கும் கொடுக்கிறார். ஏனென்றால் யாக்கோபு 1:7 பார்க்கிறோம், நல்ல கொடைகள் அனைத்தும் நிறைவான வரமெல்லாம் ஒளியின் பிறப்பிடமான விண்ணக தந்தையிடமிருந்தே வருகிறது. நாமும் நம்முடைய இந்த பாவ வாழ்க்கையை உணர்ந்து கொண்டு ஏற்றுக்கொண்டு மன முழுமையான விசுவாச அறிக்கையோடு நாம் ஆண்டவரிடத்திலே தஞ்சம் புகுவோம். அப்பொழுது நாம் ஒளியின் மக்களாக திகழ்ந்து இயேசு கதிரவனைப் போல இன்றைய நற்செய்தியில் ஒளி வீசுவார் என்று சொல்ல கேள்விப்பட்டோம் அல்லவா, அந்த ஒளியான இயேசுவை நாமும் முகமுகமாய் தரிசிக்கக்கூடிய பாக்கியத்தை பெறுவோம். எப்பொழுது ஒளியின் மக்களாக நாம் வாழுகிற பொழுது தொடர்ந்து ஜெபிப்போம். ஆண்டவருடைய அருளும் ஆசீரும் என்றென்றும் நமக்கு இருக்கிறது என்பதை மன நிறைவோடு ஏற்றுக்கொள்வோம். அப்பொழுது திருப்பாடல் ஆசிரியர் கொடுக்கின்ற ஆசீர்வாத மிக்க வார்த்தைகள் ஆண்டவரிடமிருந்து இப்படியாக நமக்கு வருகின்றன. திருப்பாடல் 18 இறை வார்த்தை 28, ஆண்டவரே நீர் என் விளக்குக்கு ஒளியேற்றுகின்றீர், என் கடவுளே நீர் என் இருளை ஒளிமயமாக்குகிறீர். ஆமீன்.